الحمد لله الذي خلق الجن والإنس لعبادته وخلق الجبال الرواسي والأشجار الباسقات والأحجار الصابتات كلها لخدمة عباده والصلاة والسلام على سيد ولد آدم نبينا ورسولنا الذي بعث إلى الأسود والأحمر والعرب والعجم وعلى آله الأخيار الأطهار وأصحابه الأتقياء الأبرار إلى يوم القرار وبعد. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله. وعن ثوبان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يوشك أن تداعى عليكم الأمم كما تداعى العقلة إلى قسعتها. وقال قائل يا رسول الله ونحن من قلة يومئذ؟ قال بل أنتم كثير ولكنكم غساء كغساء السيل ولينزعن الله من قلوب عدوكم المهابة منكم وليقذفن الله في قلوبكم الوهن. وقال قائل يا رسول الله وما الوهن؟ قال حب الدنيا وكراهية الموت. صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்தி நீதம் செலுத்திக் கொண்டிருக்கும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகு. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியின் ஹதரத் சீதனா முஹம்மதி முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இன்னும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அன்னாரை பின்பற்றி வாழப் போகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை பெரிதென மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையாம் இல்லத்திலே இஃதிகாஃபுடைய நீயத்துடன் ஆரம்ப நேரத்திலே அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபுலிதத் அல்லாஹு ஜல்ல ஜலாலவு நமக்கு எவையெல்லாம் ஏவி கட்டளை பிறப்பித்து எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ இவை அனைத்தையும் எடுத்தும் இன்னும் எவையெல்லாம் தவிர்ந்து விலகி நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ இவை அனைத்தையும் வாழ்க்கையிலே எல்லா தருணங்களிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுதாக தவிர்ந்தும் விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகிறேன். இத்தக்குவாகும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு இவ்வுலகை படைத்து இதில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளையும் அவனே படைத்திருக்கிறான். அவன் ஹாலிக்காக இருக்கிறான். அவனை தவிர உள்ள அனைத்து படைப்பினங்களும் மஹ்லூக்குகளாக படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவன் ராஜிக்காக இருக்கிறான். அவனை தவிர உள்ள அனைத்து படைப்பினங்களும் மர்சூக்குகளாக ரிஸ்களிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனிதர்களுக்கு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு பலவிதமான நியமத்துக்களை அருக்கொடைகளை பார்க்கியங்களை வழங்கி இருக்கிறான். ஒருவருக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு பணத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் சிலருக்கு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு சிறந்த தொழிலையும் சிறந்த உத்தியோகத்தையும் கொடுத்திருக்கிறான். இன்னும் சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சிறந்த குடும்பத்தையும் சிறந்த குழந்தைகளையும் சிறந்த மனைவிகளையும் இவ்வாறு பலருக்கும் பலவிதமான ஞாமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞாமத்துடைய பின்னணியில இந்த ஞாமத்தை அவன் அனுபவித்ததுக்கு பின்னாடி மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆகணும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு இந்த ஞாபகத்துக்களை தந்து எதை எதிர்பார்க்கிறான்? மனிதன் நன்றியுள்ளவனாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவனாக ஆகணும் என்பதை.
இதற்கு மாற்றமாக, இதற்கு மாற்றமாக எப்பொழுது மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியமத்துக்களை அனுபவித்துவிட்டு அதனிருந்து பிரயோஜனங்களை எடுத்துவிட்டு இந்த நியமத்துக்கள் மூலமாகத்தான் அனைத்தும் நடக்குது என்பதாக அந்த நியமத்தின் பேரிலே அவன் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தென்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸல்லா அந்த நியமத்துக்களை அவனுக்கு அனுபவிக்க விடுவதில்லை. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மதிலே பதிவாக்கப்பட்டுள்ள ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சகத்தல்லாஹ், யார் ரப்புலியத் அல்லாஹ்வை கோபித்துக் கொள்கிறாரோ, அல்லாஹுடைய பகைமையை சம்பாதித்துக் கொள்கிறாரோ, அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதிக்கிறார். எதற்காக வேண்டி? அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள், இவர்களை திருப்தி காணணும், இவர்களுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து, இவர்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து ரப்புடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்கிறார். மனிதனுடைய திருப்தியை எதிர்பார்த்து என்ன செய்கிறார்? தன்னுடைய நண்பனை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ஹராத்திலே ஈடுபடுகிறார். தன்னுடைய நண்பன் அழைக்கிறான், இவனை ஹராத்தின் பக்கம் செல்லுகிறான், இல்லாவிட்டால் நண்பன் கோபித்து விடுவான் என்பதற்காக வேண்டி. இவன் சென்றிருக்கிறான் இல்லை, அல்லாஹ் கோபிப்பானே நான் ஹராத்தின் பக்கம் சென்றால் என்பதா, அல்லாஹ் கோபித்தாலும் பரவாயில்லை என்ற சிந்தையுடன் நண்பன் திருப்தி அடையணும் என்பதாக நண்பனை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதே போன்று தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குழந்தைகளை திருப்திப்படுத்துகிறான், அவருடைய சந்தோஷங்களை எதிர்பார்த்து ரப்பருடைய பகைமையை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சர்வசாதாரணமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், தன்னுடைய உத்தியோகத்தை, தன் யாருக்கு கீழால் வேலை செய்கிறாரோ அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி வட்டியிலே கை போடுகிறார், வட்டியிலே ஈடுபடுகிறார். இன்னும் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ தொழுகைகளை பாலாக்குகிறார். ஏன்? மக்கள் திருப்தி காணணும், அவரோட இருக்கக்கூடியவர்கள் திருப்தி அடையணும், அவர்கள் சந்தோஷப்படணும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு மக்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டு ரப்பு அல்லாஹ்வை கோபப்படுத்திக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு இதனுடைய விளைவு என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு இவ்வாறு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்தாகிய இந்த குடும்பம், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், இவர்களை திருப்தி கண்டு, இவர்களை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வை கோபித்துக் கொள்வாரோ ரப்புல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், யாருடைய திருப்தியை, யாருடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தானோ அந்த மக்களை, இவருடைய நிம்மதியை பறிக்கக்கூடிய மக்களாக இவன் நினைத்தான் தன்னுடைய பிள்ளையை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக அவனுக்கு கண் குளிர்ச்சி கிடைப்பது என்பதாக அல்லாஹ்வை பகைமை கொண்டால் ரப்புல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னால், அந்த பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை, இவருடைய நிம்மதியை பறிக்கக்கூடியவர்களாக, இவருடைய தொழிலே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, இவனது கஷ்டத்தையும் துன்புறுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல்லாஹ் அல்லாஹ் ஆக்கிவிடுவான். ஏன்? அந்த நியமத்துக்களின் மூலமாக ரப்புடைய திருப்தியை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மாற்றமாக அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அதற்கு மாற்றமாக எந்த மனிதன் ரப்புல்லாஹ் அல்லாஹ் என்னுடன் கோபித்து விடக்கூடாது, மக்கள் என்னை எது சொன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய நண்பர்கள் என்னுடன் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, என்னுடன் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடன் இருக்கக்கூடிய என்னுடைய ஊர் மக்கள், அவர்கள் என்னை கேவலமாக கருதட்டும், நான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுத்தி நடப்பேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுப்பேன், மக்கள் என்னுடன் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்னை கேவலமாக பார்க்கட்டும், ஏன் இவன் மஸ்ஜிதோடு இருக்கிறான், தொழுகை தொழுகி என்று கொண்டிருக்கிறான், இவன் வட்டியிலே ஈடுபடுறான், இல்ல வட்டியிலே கை போட்டால் தானே கொஞ்சம் வியாபாரத்திலே ஏதாவது ஒரு லெவலுக்கு வரலாம் என்று அவ்வாறு சொன்னாலும் நான் அவ்வாறு ஈடுபட மாட்டேன், ரப்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் எதிர்பார்ப்பேன், மக்கள் எதையும் சொல்லட்டும், அவர்கள் எதையும் பேசட்டும், நான் அவர்கள் பேசுவதையோ அவர்கள் சொல்லுவதையோ கணக்கெடுப்பதில்லை, ரப்புடைய திருப்தியை எதிர்பார்ப்பேன் என்பதாக யாரு வாழுவாரோ, யாரு இவ்வாறு வாழ்க்கையை கழிப்பாரோ, நபி அவர்கள் சொன்னார்கள், இவருடைய திருப்தியை, இவரை கோபித்துக் கொண்டு ரப்புடைய திருப்தியை இவர் எதிர்பார்த்தாரோ அந்த மக்களை, யாரெல்லாம் இவருடன் கோபித்துக் கொண்டார்களோ, யாருடைய திருப்தி தேவையில்லை என்று இவர் சொன்னாரோ அந்த மக்களுடைய உள்ளத்தில் ரப்புல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னா, இவரை பற்றிய அன்பை, இவரை பற்றிய மொஹப்பத்தை, இவரை பற்றிய நல்ல எண்ணங்களை அல்லாஹ் போட்டு விடுகிறான். அது மட்டுமின்றி அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை, அவர்களிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ரப்புல்லாஹ் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான். ஆஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்று எங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், எங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய அல்லாஹ் தந்த நியமத்துக்களை திருப்திப்படுத்தி ரப்பை மறந்தோம். இதனால ரப்புல் இலத் அல்லாஹ் எங்களுடைய நியமத்தின் பேர்ல பல மக்களை சாட்டி இருக்கிறான், அந்நிய மக்களை சாட்டி இருக்கிறான். இந்த மக்களுக்கு இவர்களுக்கு அனுபவிக்க விடக்கூடாது. அவருடைய உள்ளத்துல ஒரு ஆவேசமான உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த முஸ்லீம்களுக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை அனுபவிக்க விடக்கூடாது. அவர்களை கீழே தட்டி விட வேண்டும், அவர்களை முன்னோர விடக்கூடாது, அவர்களை முன்னோக்கி செல்ல விடக்கூடாது. அவர்கள் வியாபாரத்திலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், விடவே கூடாது என்பதாக ஒரு ஆவேச உணர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணம், நபி அவர்கள் சொன்னதை போல நாங்கள் ரப்புல் இலத் அல்லாஹ் தந்த நியமத்துக்கள் மூலமாக அல்லாஹை திருப்திப்படுத்தவில்லை, அந்த நியமத்துக்களை திருப்திப்படுத்தினோம். இதனால் ரப்புல் இலத் அல்லாஹ் அந்த நியமத்துக்களுக்கு சில மக்களை சாட்டி இருக்கிறான் சகோதரர்களே. இதைத்தான் நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அபு தாவூத் ஷெரீஃபிலே பதிவாக்கப்பட்டுள்ள ஹதீஸ். சொன்னார்கள் ஒரு காலம் வரும், இந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த காலத்துல உதாரணம் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, ஒரு உணவு தட்டிருக்குது, ஒரு உணவு தட்டிருக்குது. இந்த உணவு தட்டுல உணவை போட்டு வீட்டுக்கு முன்னாடி வைத்து விட்டால், வீட்டுடைய முற்றத்திலே வைத்து விட்டால், அந்த உணவு தட்டுல பல மிருகங்கள் வந்து வாய் போட்டு சாப்பிடும். அதிலே மாடும் வந்து வாய் போடும், ஆடும் வந்து வாய் போடும், பூனையும் வந்து வாய் போடும். இப்படி பல மிருகங்கள் வந்து வாய் போடும். ஆனால் அந்த மிருகங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ வித்தியாசம், எத்தனையோ ஏற்றத்தாழ்வு. அது சூரத்திலே எடுத்துக்கொண்டால் ஒன்று சிறிசாக இருக்குது, ஒன்று பெரிசா இருக்குது, இப்படி எத்தனையோ வித்தியாசங்கள். ஆனால் அந்த உணவு தட்டிலே வாய் போடும் விடயத்திலே அனைத்து மிருகங்களும் ஒன்றுபட்டு அதிலே வாய் போட்டு சாப்பிடுகிறது. இதே போல நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த ஜமானிலே, அந்த காலத்திலே முஸ்லீம்களுக்கு ஏதாவது தீங்கிழைக்கிறேன் சொன்னால், முஸ்லீம்களை கேவலப்படுத்தணும், முஸ்லீம்களை இல்லாமாக்கணும் அப்படி என்பதாக ஒன்றுபட்டு விட்டால், அந்த மக்கள், அந்நிய மக்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கும், அவர்களுடைய கொள்கையிலே எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கும், அவர்களுடைய மல்லவிலே எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது செய்ததாக இருந்தால் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விடுவார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இதை கேட்டுவிட்டு ஆச்சரியப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். பதிரிலே 313 வைத்துக் கொண்டு 1000 வீழ்த்தி அடித்த இந்த முஸ்லீம்கள், இந்த முஸ்லீம்களுக்கு ஏன் இவ்வாறு பலவீனம் ஏற்படும் என்பதாக சஹாபாக்கள் கவலைப்பட்டு நபியிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வனஹ்னு மின் கில்லத்தின் யௌமைரின், அந்த நாள்ல முஸ்லீம்கள் குறைவானவர்களாக, எண்ணிக்கையில குறைவாக இருப்பார்களா, இதனால தான் இவ்வாறு செய்ய முஸ்லீம்களுக்கு எதிராக இவ்வாறு முன் வருவார்களா என்பதாக சஹாபாக்கள் வினவிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல பல் அந்தும் கசீர், இந்த முஸ்லீம்கள் உலகளாவிய ரீதியில அதிகமானவர்களாக, உலகளாவிய ரீதி எண்ணிக்கையிலே அதிகமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் வலாக்கின்னக்கும் குசா ககுசா இசைல், ஆனால் அந்த முஸ்லீம்கள் கோழைகளாக இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கும் ரப்புக்கும் இடையிலே உள்ள தொடர்பு அறுபட்டு போயிருக்கும். அவர்களுக்கும் ரப்புக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில தொடர்பு மிக தூரமானதாக இருக்கும். இதனால தான் இந்த முஸ்லீம்கள் கோழையாகி விடுவார்கள். நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், வலாக்கின்னக்கும் குசா ககுசா இசை, எவ்வாறு ஒரு வெள்ளத்தை பார்த்தால், வெள்ளம் அடித்தால், அந்த வெள்ளத்துக்கு மேலே சருகுகள் மிதந்து சென்று கொண்டிருக்கும். அந்த சருகுகளுக்கு எவ்வாறு வெள்ளத்தை தாக்கி பிடிக்க சக்தி இல்லையோ, அந்த வெள்ளம் எந்த திசை கடிக்கிறதோ அந்த திசைக்கு அந்த சருகுகளும் சென்றடைவதை போல இந்த முஸ்லீம்கள் சக்தியற்ற கோழைகளாக ஆகிவிடுவார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதை தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் என்று சொன்னால், அந்த முஸ்லீம்கள் அவர்கள் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் ஒரு நோயால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த நோய் இருக்கிறது அல்லவா, கேன்சரை போல அல்ல, அதையும் விட மிக பயங்கரமான ஒரு நோய். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால தான் இவர்கள் இந்த அளவுக்கு பின்தங்கப்படுவார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நோய் தான் வஹுன் என்ற நோய் என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வமல் வஹன், வஹன் என்றால் என்ன என்பதாக எங்களுக்கு சொல்லுங்க, விளங்கப்படுத்துங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், துனியாவுடைய மோகம், துனியாவுடைய அன்பு, துனியாவுல நல்லா வாழணும், துனியாவுடைய வாழ்க்கை தான் நோக்கம், இந்த துனியாவுல எப்படியாவது நல்லா வாழ்ந்துட்டு போகணும், ஆகிரம் மண்ணாலானும் சரி, ஆகிரம் எதை வேண்டாலும் நடக்கலாம், ஆனால் துனியாவுல கண்ணியமாக நிம்மதியாக வாழணும் என்ற மோகம் உள்ளத்திலே குடிகொண்டு அதன் காரணத்தினால கராஹியத்துல் மௌத், அவர்கள் மௌத்தை வெறுப்பார்கள். மௌத்தை ஞாபகப்படுத்தினா மௌத்துடைய வெறுப்பு, மௌத்தை பத்தி சொன்னா இதை இப்ப பேசாதீங்க, அதுக்கு காலம் இருக்குது, அதுக்கு வயசு இருக்குது என்பதாக அவங்க மௌத்தை வெறுப்பார்கள் என்பதாக, துனியா விட்டு பிரியதுக்கு வெறுப்பார்கள். இந்த நிமிடம் உங்களுக்கு மௌத்து வந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால் அவர்கள் விரும்ப மாட்டார்கள், மௌத்தை வெறுப்பார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், என்னிடத்தில் அந்த நோய் இருக்குதா, என்னிடத்தில் நான் அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறேனா, எனக்கு மௌத்துடைய வெறுப்பா, எனக்கு துனியாவுடைய அன்பு அதிகமா என்பதாக. இதைத்தான் யாரிடத்துல துனியாவுடைய மோகம் அதிகமாக இருக்குது, அவருக்கு துனியாவுடைய மோகம் பிடித்தவர், அவர் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கண்டுபிடிப்பதற்கு சில அடையாளங்கள் இருக்குது. அதுல ஒரு அடையாளம் தான், யாரிடத்துல துனியாவோட ஆசை உள்ளத்துல குடிகொண்டு இந்த துனியா நோக்கமாக இருப்பார் ஆக்கப்பட்டிருக்குமோ அவர்கள் என்று சொன்னால் ஹராத்திலே கை வைப்பார்கள், வட்டியிலே கை வைப்பார்கள். ஏன், தன்னுடைய சொத்துல செல்வத்துல அதிகரிப்பு உண்டாகணும் என்பதாக துனியாவுடைய மோகம் எப்பொழுதுக்கெல்லாம் அலர்ந்தது போகாம அதை போதுமாக்கிக் கொள்ளாமல் இன்னும் வேணும் என்பதாக ஹராத்தில கை போட்டு அவர்கள் வட்டியுடன் சம்பந்தப்படுவார்கள். இவர்கள் இதனுடைய அடையாளம் என்னென்று சொன்னால், இதனுடைய அடையாளம் என்னென்று சொன்னால் அவர்கள் துனியாவுடைய மோகம் பிடித்தவர்கள், துனியாவுடைய அன்பு பிடித்தவர்கள். இரண்டாவது சொன்னார்கள், இரண்டாவது காரணம் எழுதப்பட்டிருக்கிறது, இரண்டாவது விடயம் என்னென்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய வியாபாரத்தில் பொய் பேசுவார்கள், மோசடி செய்வார்கள், வாக்குக்கு மாறு செய்வார்கள். நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம் எத்தனையோ கடைகளிலே எப்படியாவது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொருளை விற்கத்தான் முயற்சி செய்கிறார். ஏன், அதை விற்றால் தான் ஒரு லாபத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதாக. ஏன் வியாபாரத்திலே பொய் சொல்லுகிறார், துனியாவுடைய மோகம் அதிகம் பொய் சொல்ல வைக்கிறது. எவ்வாறாவது சம்பாதித்துக் கொள்ளட்டும், அது ஹலாலாக இருந்தால் என்ன, ஹராமாக இருந்தால் என்ன என்பதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால தான் இந்த துனியாவுடைய மோகம் தான் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். ரஜபுடைய மாதம் எங்களுக்கு தொழுகை கொடுக்கப்பட்ட மாதம், தொழுகை பற்றி எல்லாம் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியும். இந்த துனியாவுடைய மோகம் எங்களுக்கு ஒரு 10 நிமிடம் தொழுகைக்காக வேண்டி எங்களுடைய கடையை மூட வைக்குதா சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு 10 நிமிடத்துக்கு எங்களுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை சோதனைகளை அனுப்புறான், ஏன், மனிதன் என் பக்கம் திரும்பி வரணும், என்னுடன் தொடர்பு உண்டுபடுத்தணும் என்பதற்காக வேண்டி சகோதரர்களே. நான் உங்களுக்கு ஏன் தெரியுமா, சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன சோதனைகளை, சின்ன சின்ன கஷ்டங்களை ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு அனுப்புறேன், இந்த கஷ்டத்தை உணர்ந்து இந்த பிரச்சனையினால நீங்க என் பக்கம் திரும்பி வரணும், என்னோட தொடர்ப உண்டுபடுத்தணும் என்பதாக ரபுலிதத் அல்லாஹ் சொல்லுறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்தினால விளங்கிக் கொள்ள முடியும். ரபுலிதத் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நான் சின்ன சின்ன பெரிய பிரச்சனையை அனுப்பல, சின்ன சின்ன சோதனைகளை அனுப்புறேனே என்று சொன்னா நீங்க என் பக்கம் திரும்பி வரணும் என்பதா, அவ்வாறு நாங்கள் திரும்பல என்று சொன்னால் என்ன வரும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை சகோதரிகளே. சிறிய பிரச்சனைகள், சிறிய துன்பங்கள் வந்து ரப்பும் பக்கம் முன்னோக்கல்ல, அவ்வாறு வாழ்க்கை இருந்து என்று சொன்னால் அடுத்தது என்ன வரும் என்பது சொல்ல தேவையில்லை சகோதரர்கள். நாங்க பாக்குறோம் ரபுலிதத்தல்லா எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, சுனாமி ஏற்பட்டுச்சு, இவ்வளவு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் உண்டு பண்ணிச்சா. நாங்க பாக்குறோம் இப்ப எங்களுடைய நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்னாடி எப்படி எங்களுடைய மஸ்ஜிதுகள்ல எத்தனை சஃப் இருந்துச்சோ தொழுகைக்கு, அதே நிலைமை தான் பிரச்சனைக்கு பின்னாடியும் இருக்குது சகோதரிகளே. நாங்க உணரல்ல. ரபுலிதஸ் அல்லாஹ் இப்படி பிரச்சனைகளை அனுப்புறான், ஏன் அல்லாஹோட தொடர்பு உண்டுபடுத்தணும். ரபுலிதஸ் அல்லாஹ் என்ன சொல்றான், யாரையும் அல்லாஹ் அழிப்பதற்கோ இல்லா மக்களவோ நாசமாக்க விரும்பல. அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை அழிக்க விரும்பினா அனைவரையும் இல்லாமாக்கி புதியொரு படைப்பை கொண்டிருப்பேன், கொண்டு வருவேன், புதியொரு படைப்பை கொண்டு வருவேன். ஆனா நான் விரும்பல, ரபுலிதஸ் அல்லாஹ் விரும்புவதில்ல மனிதரை அழிக்கணும் இல்லாமாக்கணும். அல்லாஹ் விரும்ப மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீர்படுத்தணும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் சகோதரர்களே. இதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கல்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த தொழுகை வழங்கப்பட்ட மாதம், இந்த மாதத்திலேயாவது நாங்கள் எங்களுடைய தொழுகையில் ஏதாவது மாற்றம் உண்டு பண்ணிச்சா, எங்களுடைய மஸ்ஜிதில் வலைமைக்கு மாற்றமாக கூடுதலாக மக்கள் வருகிறார்களா இல்லை என்பதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களை இவ்வளவு பிரமாண்டமான மஸ்ஜித் எங்களுக்கு எதற்காக வேண்டி, ஜும்மாவுடைய இரண்டு ரக்காத்துக்களுக்காக வேண்டி மாத்திரம் சகோதரர்களே. அசருடைய தொழுகைக்கு எடுத்துக்கொண்டால், அடுத்த வரக்கூடிய அசருடைய தொழுகைக்கு எடுத்துக்கொண்டால் அனைத்து மக்களும் எங்கே சென்று விடுகிறார்கள் சகோதரர்களே. புகாரி ஷரீஃபிலே பதிவாக்கப்பட்டுள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருக்கு மன் ஃபாததுஸ் ஸலாத்துல் அஸர், யாருக்கு அஸருடைய தொழுகை தப்பி போகிறதோ, அஸருடைய தொழுகை யாருக்கு தப்பி போகிறதோ, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவருக்கு அவருக்கு சிறந்த உத்தியோகம் இருக்குது, சிறந்த ஒரு அழகான வீடு கட்டி இருக்கிறாரு, அதே போல அழகான ஒரு வாகனத்தையும் அந்த வீட்டுக்கு வாங்கி இருக்கிறாரு, நிறைய சொத்துக்களை வீட்டுல சேகரிச்சு வச்சிருக்கிறாரு, அழகான மனைவி அழகான பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இவர் சொல்லாரு, எல்லாரும் இருக்கக்கொள்ளே இவர் வீட்டிலிருந்து வெளியே போய் ஒரு பிரயாணம் போய் வீட்டுல திரும்புகிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல பார்த்த நேரத்துல பூமி நடுக்கம் ஏற்பட்டு, பூமி நடுக்கம் ஏற்பட்டு முழு வீடும் துண்டாக, முழு வீடும் இடிக்கப்பட்டு, வீட்டில் உள்ள மனைவி குழந்தைகள் அனைவரும் மரணிச்சு இருக்கிறாங்க, அனைவருடைய ஜனாசாவும் வீட்டுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த காட்சியிலே இவர் வருகிறார், வீட்டை வந்து பார்க்கிறார். இவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? இவர் நினைப்பாரு, இதற்கு பின்னாடி நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்வேன் என்பதாக இவர் சோதிப்பாரு, இவர் சிந்திப்பாரு. நபி அவர்கள் சொன்னார்கள், இதே யார் அசருடைய தொழுகையை விட்டு விடுகிறாரோ, மண் அவர் தன்னுடைய குடும்பம் சொத்து செல்வங்கள் அனைத்தையும் இழந்ததை போல ஒரு துன்பத்தை சந்திப்பார் என்பதாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குது. நாங்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய அனைவரும் அசருக்கு வந்துண்டு சொன்னால், நாங்கள் தொழுகையில பேணுதலை கொண்டு வந்துண்டு சொன்னால், பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு வெற்றியை பார்க்கலாம் சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் கொலை செஞ்சவனை எங்களை விட்டு ஒதுக்குறோம், ஜினா செஞ்சவனை எங்களை விட்டு ஒதுக்குறோம், களவெடுத்தவனை எங்களை விட்டு ஒதுக்குறோம், ஆனா சிறுக்குக்கு பின்னாடி பெரும் பாவம் என்று சொன்னால், தொழுகையை விடக்கூடியவன், தொழுகையை விடுதல்தான் சிறுக்குக்கு பின்னாடி, அல்லாஹுக்கு இணை வைத்ததற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் தொழுகையை விடுவது சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் கொலை செஞ்சவனை ஓரமாக்குறோம், ஆனா தொழுகையை விடக்கூடியவனை களத்திலே கை போட்டு கதைத்து அவனோட அன்பாக பழகுறோம், ஆனால் வினா செஞ்சவனை ஒதுக்கிச் செல்கிறோம், களவெடுத்தவனை ஒதுக்கிச் செல்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தொழுகையுடைய நிலைமையை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையை மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் மறுமையின் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், மறுமையின் பக்கம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்துல போய் திரும்பி வராங்க. ஃபதுஹுல் பாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்க அவருடைய ஷரஹில எழுதுறாங்க, அது ஹைபருடைய யுத்தம் என்பதாக. யுத்தத்திலே போய் திரும்பி வராங்க, யுத்தம் செய்துவிட்டு இரவோட இரவாக அங்கிருந்து வராங்க, திரும்புறாங்க ஊருக்கு இரவோட இரவாக. எதற்காக வேண்டி போயிருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய கல்மத்தில்லாவுக்காக வேண்டி யுத்தம் செய்ய போயிருந்தாங்க. இரவோட இரவாக திரும்பி வராங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பிரயாணத்துல நபிக்கு தூக்கம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அனைத்து சஹாபாக்களும் அனைவரும் கஷ்டம் டயர்டாயிருந்தாங்க. நபி அவங்க தூக்கத்தினால அவருடைய ஒட்டகத்துல இருந்து அப்படியே மூன்று தடவை, கிட்டத்தட்ட மூன்று தடவை அவங்க சாஞ்சிடுறாங்க. ஏன் தூக்கம் மிகைச்சிட்டு இரவோட இரவா யுத்தம் செஞ்சு திரும்புறாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், கொஞ்சம் நேரம் நாங்க ஏதாவது ஒரு இடத்துல ராகத்தை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் யார சொல்லலாம் என்பதாக. அந்த சந்தர்ப்பத்துல நபி அவங்க சொன்னாங்க, நாங்க இவ்வாறு இந்த இடத்துல இருந்தேன்னு சொன்னா ஃபஜ்ருடைய நேரம் கிட்ட, இப்ப தஹஜ்ஜுடைய நேரத்தை நெருங்கி இருக்கிறோம், ஃபஜ்ருடைய நேரம் கிட்டவா இருக்குது, நாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தேன்னு சொன்னா கொஞ்சம் ராகத் எடுத்துன்னு சொன்னா தூக்கம் எங்களை மிகச்சிடு மிகைத்து ஃபஜ்ருடைய தொழுக எங்களுக்கு கலாவாகிவிடும் என்பதா. ஹதரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் எழுப்பி விடுறேன், நான் ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுறேன் என்பதாக. அந்த சந்தர்ப்பத்துல எல்லா சஹாபாக்களும் உடனடியா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ராகத்துக்காக வேண்டி அப்படியே கொஞ்சம் சாஞ்சு கொள்றாங்க. ஹதரத் பிலால் ரதியல்லாஹு அவங்க முழிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் தூக்கம் மிகைச்சி அப்படியே அவங்களுக்கும் அவங்களும் தூங்கி விடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சூரியன் உதித்து நபியுடைய முகத்திலே அந்த சூரியனுடைய வெளிச்சம் படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முழிப்பு வருது, அவங்க கண் விழிக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன் என்பதாக சொல்லிக்கொண்டு இந்த சத்தத்தை கேட்டு அடுத்த சஹாபாக்கள் கண் விழிக்கிறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, நேரம் தப்பி போயிடுச்சு, உடனடியாக எழும்புங்க இந்த இடத்துல இருந்து வெளியாகிடலாம், இந்த இடத்துல இருந்து போயிடலாம். சஹாபாக்க பாக்குறாங்க, உடனடியாக தொழணும் இந்த இடத்துல இருந்து. நபி அவங்க போய் சொல்றாங்க, உடனடியாக அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி நபி அவங்க சொல்றாங்க, இறங்க வாகனத்தில் இறங்கி உதவு செய்யுங்க. பிலால் அதான் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க, இக்காம சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி அங்க சொல்லுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் தெரியுமா, அந்த இடத்துல தொழல்ல நாங்க தூங்கின இடம் அது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்திய இடம், இதனால தான் எங்களுக்கு ஃபஜ்ருக்கு விழிக்க முடியாம போய்விட்டது, எங்களுடைய தொழிலை களவாகி விட்டது என்பதா நபி அவர்கள் சொன்னார். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய எத்தனை வீட்டை ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது, எத்தனை வீட்டுடைய அறைகளை ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது, தொழுகைக்கு வரவிடாமல் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கு சைத்தானுடைய ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர தேவையாக அறிந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, ரஜபுடைய மாதம் வந்தும் இதுக்கு பின்னாடி நாங்க எங்களுடைய தொழுகையில பேணுதலை கொண்டு வாருது, தொழுகையை சீர்திருத்துறது. இந்த அளவுக்கு சொன்னால் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காபிருக்கும் வித்தியாசம் என்று சொன்னா இந்த தொழுகை என்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மூத்துக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ரப்புக்கு முன்னாடி கேள்வி கேட்கப்படுகிறோம், கேள்விக்கு நிப்பாட்டப்படுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் முதல் முதலாக எங்கள்கிட்ட விசாரிக்கப்படக்கூடிய அமல் என்ன என்று சொன்னால் தொழுகையை பற்றி. அந்த தொழுகை சீராக இருந்தால் அனைத்து அமல்களும் சீராகிவிடும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த கேள்விக்குரிய பதில நான் தயார் செஞ்சிருக்கிறேனா, அதற்குரிய ஜவாபை நான் தயார் செஞ்சிருக்கிறேனா, என்னுடைய நிலைமை என்ன என்பதாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில சிந்திக்க கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க தௌபாம் பக்கம் மீளது, இஸ்திக்ஃபார் செய்யறது, நாங்க பாவத்துக்கும் தவறுக்கும் மத்தியில படைக்கப்பட்டவர்கள் சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் தௌபா செஞ்சு ரப்பிடத்துல மீளறது தேவையாக இருக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால் அடியான் தன்னிடத்துல மீண்டு வரணும், அடியான் தன்னிடத்துல வரணும், தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்யணும் என்பதை எதிர்பார்க்கிறான் சகோதரர்களே. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு வாலிபருடைய சம்பவத்தை சொல்லி காட்டுகிறேன். உசதுல் காபால அல்லாமா இபின் அசீர் ரஹமத்துல்லா அலி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஹாதிம், நபியுடைய ஒரு தூதுவர் ஸலபா இபின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்க நபிக்கு பணிவிடை செஞ்சு கொண்டு ஹிதுமத் செய்து கொண்டு இருந்தாங்க. இவருடைய வயது என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 16 அல்லது 17 வயதுள்ள ஒரு வாலிபர் நபியுடைய ஹிதுமத்தில் நபிக்கு தூது பணியை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாலிபரை நபி அவங்க ஒரு ஹிதுமத்துக்காக வேண்டி ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்புறாங்க. அனுப்பின சந்தர்ப்பத்தில் ரோட் பாதையில் போயிட்டு கொண்டிருக்கிறார் அவர். அவருடைய பாதையில் அவர் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய பார்வைக்கு முன்னாடி ஒரு வீடு வருது, பார்வைக்கு முன்னாடி ஒரு வீடு அகப்படுது, பார்வைக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் பெரும் காற்று வீசி என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள திரை அகன்று விடுகிறது. வீட்டுக்குள்ளே ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறாள், அந்த பெண்ணின் பக்கம் இவருடைய பார்வை பட்டு விடுகிறது, ஒரு ஹராமான பார்வை அங்கே பட்டு விடுகிறது. அடுத்த நிமிடம் அவருடைய உள்ளம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் நபிக்கு பணிவிடை செய்யக்கூடியவன், நான் ஒரு பாவத்தை செஞ்சு யோசித்தேனே, இதற்கு பின்னாடி எவ்வாறு நபிக்கு முன்னாடி முகத்தை காட்டுவது என்பதா உள்ளத்துல மாற்றம் ஏற்படுது. மோமினுடைய சிபத்தும் இதுதான் சகோதரர்களே. ஈமான் கொண்ட ஒரு மோமினுடைய தன்மை இதா தான் இருக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, இதா சர்ரத்க ஹசனதுக வசாஅத்க சையாதுக ஃபாந்த முஃமின், உன்னுடைய பாவத்தில் உனக்கு கஷ்டத்தையும் உனக்கு கவலையும் ஏற்படுத்தி உன்னுடைய நன்மையான காரியம் உனக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்று சொன்னால் நீ மோமின் என்பதா. அந்த வாலிபர் தலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பார்வை உள்ளத்துல கஷ்டத்தை ஏற்படுத்துது, உள்ளத்துல கவலை ஏற்படுது. ஊரை விட்டு விரண்டு ஓடுறாங்க, நான் செய்த பாவமே, நான் செய்த கைசேதமே என்றாக சொல்லிக் கொண்டு. அதற்கு பின்னாடி பல நாட்களுக்கு பின்னாடி நபி அவங்க பாக்குறாங்க, அந்த வாலிபரை காணல, அந்த வாலிபர் இல்ல என்பதாக. ரெண்டு ரிவாயத்துக்கள் இருக்குது. ஒரு ரிவாயத்தின் படி அறிவிக்கப்படுது, நபி அவங்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிவிச்சு கொடுக்கறாங்க, அந்த வாலிபர் இன்ன இடத்துல இருக்கிறார், நீங்க போய் சந்திங்க என்பதாக. இன்னொரு ரிவாயத்தின் படி நபி அவங்க சஹாபாக்களை ஒன்று கூட்டி சொல்றாங்க, பல ஜமாத்துகளாக ரெண்டு ரெண்டு பேராக பல குழுவராக பிரிச்சு பல ஊர்களுக்கு அனுப்புறாங்க, போய் அந்த வாலிபரை தேடிட்டு வாங்க, அவருடைய செய்தி என்ன என்பதாக பார்த்துட்டு வாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபியும் சேர்ந்து போறாங்க. ஒரு போன சந்தர்ப்பத்தில் ஒரு ஊரை அடைந்ததும் அங்க ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான், அவர்கிட்ட கேட்கிறாங்க, இன்ன அடையாளத்தை சொல்லி. தாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹுடைய அடையாளங்களை சொல்லி கேட்கிறாங்க, இப்படி ஒரு வாலிபரை நீங்க கண்டீங்களா என்பதாக. அந்த ஆட்டிடையன் சொன்னா, ஓ ஒரு வாலிபரை கண்டோம், அவர் மாலையில வருவாரு, கத்தி கொண்டு வருவாரு, பைத்தியம் பிடித்தவரை போல, ஏண்ட பாவமே, நான் செய்த எனக்கு ஏற்பட்ட கைசரமே, இவ்வாறு கத்தி கொண்டு வருவாரு, இதே இடத்துல நீங்க எதிர்பார்த்தன்னு சொன்னா மாலையில அவரை பிடிச்சு கொள்ளலாம் என்பதாக. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சொன்னதை போல வாராங்க. அது தாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னதை போல வாராங்க. உடனடியாக ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிடிச்சு கொள்றாங்க தாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் மயக்கத்தில் கீழே விழுந்துட்டாங்க. உடனடியாக தன்னுடைய முபாரக்கான மடியில அவங்களோட தலையை தூக்கி வச்சுக்கொண்டாங்க. வச்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கு விழிப்பு உண்டாகுது, உடனடியாக தலையெடுக்கிறாங்க. இந்த பாவியுடைய தலையா யார சூழல்லாம் அவங்களுடைய முபாரக்கான மடியில வச்சிருக்கிறீங்க என்பதா. உடனடியாக தலையை தூக்குறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மிக விசாலமானது, மிக விசாலமானதா சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஹதரத் தாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடம்பு அல்ல, என்னுடைய சதைக்குள்ளால எறும்பு ஓடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. நபி அவங்க சொன்னாங்க, இது மௌத்துடைய அடையாளம் என்பதாக. அதுக்கு பின்னாடி அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா சொன்னவராக அவருடைய ரூஹ் எடுக்கப்படுது. நபியுடைய மடியில கலிமா சொன்னவராக அப்படியே அவருடைய ரூஹ் எடுக்கப்படுது. அதற்கு பின்னாடி நபி அவங்க உடனடியாக அவங்கள குளிப்பாட்டப்பட்டு கஃன் இடப்பட்டு தொழுவிக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னாடி நபி அவங்க சஹாபாக்கள் போய் அடக்கம் செஞ்சாங்க. அடக்கம் செஞ்சுட்டு சஹாபாக்கள் எல்லாரும் வாராங்க. அடக்கம் செஞ்சுட்டு கபிரஸ்தான்ல இருந்து வாராங்க. நபி அவங்க வலமைக்கு மாற்றமாக தன்னுடைய உபாரக்கான ரெண்டு பெரும் வரவுகளால நடந்து கொண்டு வாராங்க. சஹாபாக்க பாக்குற வலமைக்கு மாற்றமாக நபி அவங்க ஏன் இப்படி நடந்துட்டு வாராங்க. கேட்டாங்க, யார சூழல்லா, நீங்க வலமைக்கு மாற்றமாக தன்னுடைய முபாரக்கான ரெண்டு பெரும் விரலால நடந்து கொண்டு வந்தீங்க, ஏன் காரணம் என்பதாக. நபி அவங்க சொன்னாங்க, சலபாவுடைய ஜனாசாவுக்கு, சலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஜனாசாவுக்கு வந்த அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையின் காரணத்தினால என்னுடைய பாதங்கள்ல பூமியில வைக்க இடம் இல்லை, இதனால தான் அப்படி வந்தேன் என்பதாக. ஒரு வாலிபர் ஒரு ஹராமான பார்வை கவலப்பட்டாரு, எப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைந்து கொண்டாரு சகோதரே. இன்றைக்கு நாங்க பாக்குறோம் ஹராமான பார்வைகள் எங்களை வாலிபர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹராமான பார்வையில் எங்களுக்கு கணக்கே இல்லை,
இன்றைக்கு அதை ஒரு பாவமாக மதிக்கிறோம் இல்ல சகோதரர்களே. ஆக அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்களை எங்களை அல்லாஹை விட்டு தூரமாக்கிடும், அப்படி தொடர்பிலிருந்து எங்களை தூரமாக்கி விடுவோம், விட்டுடும் சகோதரர்களே. ஆக நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்யறது, நம்மோட தொடர்பை சீர்படுத்துறது மிக தேவையான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டுடைய நிலைமைகளை சிந்தித்து பார்க்கும் போது மிக தேவையான ஒன்று இருக்குது. நாங்க நிம்மதியாக இருக்கணும்டா, அதுக்கு ஒரே தீர்வு அல்லாஹோட எங்களுடைய தொடர்பை சீர்படுத்துறது. இதை தவிர வேண்டு எந்த தீர்வும் இல்லை சகோதரர்களே. எனவே ரப்பல் இலத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு மௌத்துக்கு முன்னாடி எங்கள் அனைவருக்கும் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துடியா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னித்துடியா அல்லாஹ், யா அல்லாஹ் பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்துடியா அல்லாஹ், முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்துடியா அல்லாஹ், முஸ்லீம்களை நிம்மதியா வாழ தோப்பி செஞ்சிடியா அல்லாஹ், முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை நீக்கிடியா அல்லாஹ், முஸ்லீம்களை எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நிம்மதியாகவும் கண்ணியமாகவும் வாழ தோப்பி செஞ்சிடியா அல்லாஹ். நீ எவ்வாறு இந்த கலிமாவை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தந்தாயோ யா அல்லாஹ், அந்த கலிமாவுடன் வாழ்ந்து அந்த கலிமாவுடன் மரணிக்க எங்கள் அனைவருக்கும் தோப்பி செஞ்சிடியா அல்லாஹ். வாக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي الذات علي الصفات السميع السماع كبير الشان جليل القدر رفيع ذكر مطال امر جليل البرهان فخيم